பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பு இதுவரை மூன்று அதை நான் விரிவுரைகளும் சொல்லலாம் நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அதை ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரப்போகிறோம். போன தடவை கடந்த தடவை பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எந்த வகையில் கிரியை செய்தார் என்று பார்த்த பொழுது அதை மூன்று தலைப்புகளின் கீழ் விளக்குவதாக சொல்லி ஆரம்பித்திருந்தேன். அதாவது பரிசுத்தாவியானவர் உலகத்திலே செய்த கிரியைகள், பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியிலே உலகத்திலே எந்த விதமான கிரியை செய்தார். அடுத்தது இரண்டாவது இஸ்ரவேலரில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். ஒரு தேசமாக இஸ்ரவேல் இருந்த பொழுது ஆண்டவர் அதை அமைத்த பொழுது எந்த விதமாக அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். நீ மூன்றாவது தனி நபர்களில் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமாக கிரியை செய்தார் என்று இந்த மூன்று பிரிவு அவருடைய செயல்பாடுகளை நம்ம ஆராய ஆரம்பித்தோம். அதுல முதலாவது ஏற்கனவே கவனித்து விட்டோம். போன தடவை உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி படைப்பில் இருந்து எப்படி அவர் கிரியை செய்தார் என்பதை பார்த்து விட்டோம். இப்ப கடைசியா இருக்கிற ரெண்டையும் இன்றைக்கு நம்ம ஆராய வேண்டும். அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது இறையியல், அது மட்டும் இல்லாம இறையியல் படிப்பு சம்பந்தமானதும் நம்ம வாசிக்க வேண்டிய நூல்கள் பற்றியது. இத முக்கியமா நம்ம வளமையாக நம்ம நடத்துகின்ற ஏபிடியில கலந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக தர விரும்புகிறேன். ஆனா மற்றவர்களுக்கும் இது உதவியா இருக்கும். அதாவது நம்ம பலர் சீர்திருத்தவாத இறையியலை கற்றுக்கொள்வதில் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால எந்த இறையியல் பற்றியும் வேதபூர்வமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள ஒரு தேர்ந்தெடுத்த நல்ல சில நூல்களை வாசித்தாலே போதும். அது அவசியம். தெரிவு செய்யப்பட்ட நல்ல நூல்கள் அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லை. கையில் கிடைக்கிற நூலை எல்லாம் ஆராய்ந்து பார்க்காம நம்ம ஒரு நாளும் வாசிக்க போகக்கூடாது. அப்ப எந்த நூல் வாசிக்கணுங்கிறதுலையும் கூட விஷயம் தெரிந்தவர்களின் ஆலோசனையை வாங்கிக் கொள்வது அவசியம். ஏன் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த ரொம்ப பேர் என்னோட இருந்து இறையியல் கற்றுக்கொண்டவர்கள் கூட ஆரம்பத்தில் தாங்கள் விசுவாசித்தவற்றை உதறி தள்ளிவிட்டு வேறு பாதையில் போயிருக்கிறார்கள். அதை எனக்கு தெரிந்த போதகர்களிலும் பார்த்திருக்கிறேன். ஆகவே நன்றாக ஆராய்ந்து பார்க்காமல் வெறும் நூல்களை வாசித்து நூல்களை மட்டும் வாசித்து பாதையை மாற்றிக்கொள்கிறவர்கள் உறுதியாக ஏற்கனவே தாங்கள் விசுவாசித்த காரியங்களில் தங்கியிருக்கவில்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு திருமணமானவன், ஆனாலும் வாலிப வயசுல ஒருவன், பாப்டிஸ்ட் சபைக்கு போய் கொண்டிருந்தவன், ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும் வாசித்து இன்ஃபன் பாப்டிஸ்ட் தான் சரியானதுன்னு போய் அப்ப பிரசபிடேரியன் சர்ச்சுக்கு போய் அதிலிருந்து போய் ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போயிட்டு கடைசியில ரோமன் கத்தோலிக்கனா வந்துட்டான். அந்த புஸ்தகம் மட்டும் அதுக்கு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்குள்ள இருந்த வீக்னஸ், பலவீனம் அதுக்கு பெரிய காரணம். அப்ப அவன் பலவீனத்துக்கு நல்ல டெம்டேஷன் அந்த புத்தகம் அமைஞ்சிருந்தது. ஆகவே புஸ்தகம் வாசிப்பது அவசியம். நல்லது வாசிக்கலையோ பொய்சனா போயிடும். யார் எனக்கு கத்து கொடுத்ததோ தெரியாது. ஆரம்ப காலத்துல வந்து நான் ஒரு காரியம் செய்யறேன், எந்த புத்தகமும் எழுதுனது யாருன்னு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுவேன் முதல்ல. அந்த நூலாசிரியரை பற்றி என்ன தெரிந்து கொள்ளலாம், அதை அங்கங்க தட்டி பார்த்து கேட்டு பார்த்து அவர் எங்க படிச்சிருக்கிறாரு அதை நான் முதல்ல பார்ப்பேன். என்ன நல்ல பைபிள் காலேஜா இருந்தா அங்க போயிட்டு வந்தவன் ஒரு அளவுக்கு நம்மளும் நல்லா இருப்பான். எந்த பைபிள் காலேஜின்னு உடனே நமக்கு அந்த காலேஜினுடைய இறையியல் தெரிஞ்சுதான் உடனே தெரியும். பார்த்தீங்களா, அது ரொம்ப அவசியம். நம்ம ஊர்ல எல்லாம் அது ஆகவும் மோசம், ஒண்ணுமே தெரியாம அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட முடியும். அங்கிருந்து நல்லது வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப யாராவது அங்க போனா அத மோசமா தான் திரும்பி வர முடியும். இது தெரிஞ்சுதான் சொல்றேன். இந்த மேல்நாட்டு காலேஜஸ்லயும் அவங்களுக்குன்னு ஒரு இறைய கோட்பாடு இருக்கு. அப்ப அது தெரிஞ்சு போயிடும். இதுல இருந்து போனவங்க என்ன படிச்சுட்டு வருவாங்க, அது ஆசிரியரை ஆராய்ஞ்சு பார்ப்பேன். அதுக்கு பிறகு ஆசிரியரை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பேக்ரவுண்டு என்ன தியாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அந்த ஒரு நூல் ஒரு சப்ஜெக்டா இருந்தா ஹோலி ஸ்பிரிட்னு வச்சுக்கோமே, அதான் நம்ம படிக்கிறது. அந்த புத்தகத்தை கடைசி பின்பக்கமா போயிட்டு பிப்ளியோகிராபி, அதாவது என்னென்ன நூல்களை பயன்படுத்தி இருக்கிறார் அதை நான் பார்ப்பேன். அப்ப அதுல இருக்கிறவங்களெல்லாம் நல்ல ஆசிரியர்களாக நமக்கு தெரிந்து நல்ல இறைய கோட்பாடுகளை பின்பற்றினவர்கள் நமக்கு ஒத்து போற மாதிரினா ஒரு அளவுக்கு தீர்மானிச்சிடலாம் அந்த புஸ்தகம் எப்படி இருக்கும். உடனே வாசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டுலயும் ஆபத்துனாலே அந்த புஸ்தகம் ஆபத்தானது. எனக்கு தெரிந்து ஒருத்தர் பேர் சொல்லக்கூடாது, ரொம்ப எழுதித்தவர். அவர் பிப்ளியோகிராபியை போய் பார்த்தா அது எல்லாருக்கும் லிபரல், படுமோசமான லிபரல் இருந்து இவஞ்சாலைக்கில் இருந்து எல்லாம் இது வந்து சாம்பார்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இது சில பேர் புத்தகம் எழுதுறதுக்கு பிப்ளியோகிராபியில ஒரு 50 போட்டா அது புஸ்தகத்துக்கு பெருமைன்னு நினைக்கிறது. அதனால கண்ணு அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருந்து பொறுக்கி போடுறது. அப்ப அதுல இருந்து எழுதுறவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம், இவனுக்கு வந்து பால் எது பாய்சன் எதுன்னு தெரியாதுன்னு தான் அது காட்டுது. சோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எவ்வளவு தூரத்துக்கு புத்தகம் வாசிப்ப அவசியமோ அந்த அளவுக்கு தவறான புத்தகங்களை வாசிப்பது ஆபத்து. நான் சில நேரம் சில தவறான புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா, அவங்கள கோட் பண்ற ஒரு லெக்சர் இருக்குது, அதனால அவங்க கோட் பண்றத தப்பா சொல்லாம கோட் பண்றது. ஆனா எனக்கு முன்னுக்கே தெரியும் அந்த போதனை தவறானதுன்னு. சோ அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை நம்ம அடையிறது ரொம்ப அவசியம். அது நான் ஆரம்பத்திலிருந்து பின்பற்றி வருகிற ஒரு காரியம் பாருங்க. அதனால அந்த ஆத்தர்ஸ் தெரியாம நம்ம புஸ்தகங்களை சும்மா வாசிட்டு அதை நம்ப ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பக்குவம் நமக்கு தேவை. சோ அதனால ஏபிடியில படிக்கிறவங்க இதை கவனமா பார்த்துங்க. ஆங்கிலத்தில் இருக்கிற நூல்களை சொல்லுகிறேன், ஒரு அளவுக்கு இல்லாட்டி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கணும். இத வாசிக்கலாமா, இந்த எண்ணத்தை சொல்லுது அந்த மாதிரி. அந்த காலத்துல வந்து புக் ரிவ்யூஸ் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்பக்கூடியவர்கள் இந்த புக் ரிவ்யூஸ் ஒரு மேகசீன்ல எழுதுவாங்க. அப்ப அந்த முன்னாலேயே போய் அந்த புக் ரிவ்யூஸ் பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர் மார்ட்டின் ஒரு புக் ரிவ்யூ போட்டிருக்கிறாருன்னா அவர் தான் தெரியுமே. அப்ப அந்த புக் ரிவ்யூ வச்சு தீர்மானிச்சிடலாம், இதே மாதிரி அவன் டன் அந்த மாதிரி ஒரு புக் ரிவியூ வச்சா தீர்மானிச்சிடலாம். நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஒன்னு பணத்தையும் கொடுத்து புக்கை வாங்குற நேரம் பணமும் போய் புக்கும் சரியில்லைன்னா என்ன ஆயிரும். சோ அது அவசியம். ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய காரியம் முக்கியமா இதுவும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி இதுல சம்பந்தமானது. நாம விசுவாசிக்கின்ற நம்முடைய சபைகள் விசுவாசிக்கின்ற 1689 அந்த விசுவாச அறிக்கையும் வினாவிடை போதனையும் நம்ம ரொம்ப பயன்படுத்தணும். அதை வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக பயன்படுத்துறதா பாத்துக்கணும். இது ரொம்ப சேஃப்டி இருக்குது அங்க, ரொம்ப பேர் யோசிக்கிறது இல்லை. இப்ப நீங்க இதை ஆரம்பிக்க முந்தி கூட பாஸ்டர் மௌலியோட இதை பத்தி நான் பேசினேன். இப்ப நம்ம சொல்ற போதுன நம்ம கன்ஃபஷன் ஆஃப் ஃபேத்ல இருக்குது, விசுவாச அறிக்கையில சுருக்கமா இருக்குது. ஆகவே அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல். இது சபையில வச்சிருக்கிற காரணம் இதைத்தான் சபை விசுவாசிக்கிறது. இந்த அடிப்படையில தான் நம்ம மெம்பர்ஷிப்பும் நம்பிக்கைகளை கொண்டிருக்கோம். கண்ணா பின்னான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறவர்களுக்கு நானே அட்ரஸ் கொடுத்து அனுப்பக்கூடிய சர்ச்சஸ் இருக்குது, அங்க போய் இருந்துக்கலாம். நம்ம சபை தேவையில்லை. ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் இருந்தா இந்த சத்தியங்கள் இந்த நம்பிக்கைகள் இல்லாட்டி எதுக்கு இருக்கணும், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஊர்ல சபைகளா இல்ல ஏதோ பேர்ல. சோ இது இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல். அப்ப ஆகவே நம்ம பாஸ்டர்ஸும் இறையில் படிக்கிறவங்க இதனால தேர்ச்சி அடைகிறது ரொம்ப அவசியம். இது வந்து நல்லா ஆராய்ந்து நல்லா சில பேர் எனக்கு தெரியும் இந்த நானும் விசுவாச அறிக்கையை நம்புறேன்னு பத்து கேள்வி கேட்டு பார்க்க தெரியும் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டேன். ரொம்ப பேருக்கு அதை ஆழமா படிச்சதும் இல்ல ஆராய்ந்ததும் இல்ல பொறுமையும் இல்ல வேற பேக்ரவுண்டும் தெரியாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கூட ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி அதாவது வரலாற்று இறைகள் தெரியணும் அந்த விசுவாச அறிக்கையினுடைய பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் 16-17 நூற்றாண்டுகள்ல இருக்கின்ற இறைகள் ஜாம்பவான்கள் அவங்களால எழுதப்பட்டு நாம இறைகள்ல சரியான போதனைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு பாதுகாப்புக்காக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இறையர் போதனைக்கு ஒத்து போகாத எதையும் நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவற்றை நாம எப்பவுமே ஒதுக்கி வச்சிடணும். ஆகவே இப்ப நாம படிக்கின்ற இந்த போதனையும் இப்ப நம்ம இந்த கான்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த் நிறைய சொல்லி இருக்குது. அவங்க கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த் விசுவாச அறிக்கை நாவிட போதனைகள் எல்லாம் பொறுமையோட கற்றுக்கொண்டு அதெல்லாம் நம்ம இருதயத்துல பதியும்படியாக கற்றுக்கொண்டா நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நம்முடைய சபைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சோ இப்பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை தொடர்ந்து பார்ப்போம். அதில் இப்ப பார்க்க போகிற காரியம் இஸ்ரவேலில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள். இஸ்ரவேலில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் அப்படி சொல்லுகிற பொழுது முதலாவது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான உண்மை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யமாக இருந்தது. தியோக்ரசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்ப வந்து உலகத்துல எந்த நாட்டிலையும் நம்ம தியோக்ரசி பாக்குறது இல்ல. அதாவது ஆண்டவர் பொதுவாக எல்லா தேசங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறாரு என்பது உண்மை. ஏன்னா அவர் இல்லாம எதுவும் இல்லை, எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இஸ்ரவேல் ஒரு நாடாக அமைத்து தானே ராஜாவாக இருந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய வழிகளில் போகும்படியாக ஒரு ராஜ்யம் தேவ ராஜ்யமாக அதை பார்த்து நடத்தி இருக்கிறார். அப்படி ஒரு நாட்டை இப்ப நம்ம பார்க்க முடியாது. இஸ்ரவேலுக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லாம போயிருச்சு, நீ அதை தொடர்ந்து இல்லை. அதை நம்ம முதல்ல வச்சுக்கணும் பழைய ஏற்பாட்டு படிக்கிற நேரம். அப்ப கர்த்தர் ஆபிரகாம அழைத்த நேரத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷமான கிரியைகள் இஸ்ரவேலில் ஆரம்பித்து விட்டன. ஏன்னா அது ஒரு தியோக்ரசினால ஆண்டவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததுனால அந்த நாட்டை சரியான வழியில கொண்டு போகவும் அதனுடைய நிர்வாக அமைப்புகள் அதனுடைய வழிமுறைகள் எல்லாமே மனிதர்கள் எல்லாமே சரியான வழியில் போவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார், பரிசுத்த ஆவியின் மூலமாக அதை செய்ய ஆரம்பித்தார். அதனாலதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரை பத்தி ரொம்ப வாசிக்கணும். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதிகமா இல்ல, ஆனா நிறைய இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம அந்த ராஜ்யம் நடக்கவில்லை. அது பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரின் விசேஷமான கிரியைகள் அனைத்தும் கர்த்தர் உருவாக்கிய அந்த இஸ்ரவேல் நாட்டை முக்கியத்துவப்படுத்தியே அதையெல்லாம் அமைந்திருக்கிறதா பார்க்கணும். அதாவது அவருடைய செயல்கள் அனைத்தையும் இஸ்ரவேலிலும் இஸ்ரவேலை சுற்றியுமே காணப்பட்டன. வெளியில ரொம்ப இல்ல, இந்த தியோக்ரசியில தான் பரிசுத்தாவியானவருடைய செயல்களை அதிகமாகவே பார்க்கிறோம். இதனாலதான் நம்முடைய பிதாக்களை நாம் ஆவியின் மனிதர்களாக பழைய ஏற்பாட்டுல சந்திக்கிறோம். இப்ப கர்த்தர் அபிமலேக்குவ பார்த்து ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார். அதாவது அவன் ஆவியின் மனிதன், The man of the spirit. ஆதியாகமம் 20:7 சொல்லுகிறது, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க தீர்க்கதரிசின்னு சொல்வதற்கானும் தீர்க்கதரிசிகளிடம் பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்தார். ஆகவே அவனுடைய ஆவியின் மனிதன் என்ற அர்த்தத்துல சொல்லுகிறார். அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஸ்பிரிட் பொசஸ்ட் மேன், அது ஆவியின் மனிதன், அவனோட தீர்க்க தரிசின்னு சொல்லுகிறார். இப்ப இதே முறையில யோசேப்புவையும் பழைய ஏற்பாட்டுல ஆவியின் மனிதனாக ஒரு தீர்க்க தரிசியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு அர்த்தமே தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் பரிசுத்தாவியினுடைய வல்லமைக்குள் வந்து அவரால் பயன்படுத்தப்பட்டு இஸ்ரவேலில் தலைவர்களாக இருந்தவர்கள் ஆவியின் மனிதர்கள். அந்த அர்த்தத்துல இங்க ஆபிரகாம பத்தி பாக்குறோம், யோசேப்புவை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்தை பார்த்தா, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். இது யோசேப்பு பத்தி சொன்னது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல ஒரு தியோக்கசியாக தேவ ராஜ்யமாக பயன்படுத்திய பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த மனிதர்களை அதை வழி நடத்துவதில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் கர்த்தரால் பயன்படுத்திய நாடாக மட்டும் இருக்கவில்லை, அவருடைய மீட்பின் திட்டத்தில் அது கர்த்தரை ராஜாவாக கொண்டு கர்த்தர் ஆளுகை செய்த தேசமாக இருந்தது. நேரடியாக அவர் ஆளுகை செய்த தேசமாக இருந்தது. அதன் காரணமாக இஸ்ரவேல் ஆரம்பத்தில் இருந்து அதன் வரலாற்றில் பரிசுத்த ஆவியினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பிலும் வழிநடத்திலும் இருந்தது. அதன் காரணமாகத்தான் கர்த்தரால் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட அனைவரிலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார். அதாவது அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிரான யுத்தத்தில், அதாவது கர்த்தரின் பிரதிநிதிகளாக நாட்டிலிருந்து நீதியை நிலைநாட்ட முயன்ற மனிதர்களிலும், உதாரணத்துக்கு ஜட்ஜஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா, நியாயாதிபதிகள், அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக இஸ்ரவேலை யுத்தத்தில் வழிநடத்தியவர்களிலும் நாட்டை ஆண்ட ராஜாக்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாட்டு மக்களுக்கு போதித்து வழிநடத்தியவர்களிலும், அதாவது தீர்க்கதரிசிகள், பரிசுத்தாவியானவர் வல்லமையோடு இருந்து கிரியை செய்தார் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு மத்தியில். அப்ப இது இஸ்ரவேல் கர்த்தரின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்ததனால் அவருடைய ஆவியானவருடைய வல்லமையான கிரியைகளுக்குள் வந்திருந்தத தெளிவாக காட்டுகிறது. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரின் இந்த வல்லமையான செயல்களே இஸ்ரவேல் கர்த்தரின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாக நமக்கு தெரிகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அதிரடியான அற்புத செயல்களை இஸ்ரவேல் கொண்டிராத நாடாக இருந்திருக்குமானால் உலக நாடுகள் மத்தியில இஸ்ரவேலுக்கு ஒரு முக்கியத்துவமே இருந்திருக்காது. ஆனா உலக நாடுகள் மத்தியில இஸ்ரவேல் ஒரு தனித்துவமான பங்கு அந்த காலத்துல கொண்டிருந்ததுக்கு காரணம் பழைய ஏற்பாட்டில் இது பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம் நாட்டில் இருந்தது, அதை வழிநடத்தியவர்கள அதிகமாகவே இருந்தது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆகவே ஒரு தேவனுடைய ராஜ்யமாக இஸ்ரேல் இருந்ததுனால பரிசுத்தாவியினுடைய செயல்பாட்டை அங்க அதிகமாக பார்க்கிறோம் என்பதை இதுவரை சொன்னேன். அடுத்ததாக கர்த்தராலே விசேஷமாக பயன்படுத்தப்பட்ட மனிதர்களில் பரிசுத்தாவியானவர் என்று பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரால் விசேஷமாக பயன்படுத்த மனிதர்களில் பரிசுத்தாவியானவர். தேவராஜ்யமாக இருந்த இஸ்ரவேலில் கர்த்தரின் பிரதிநிதியான சிறப்பான பணிகளை செய்தவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் விசேஷமான வரங்களை கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். பெஞ்சமின் ஓஃபீல்ட், அவர் ஒரு ரிஃபார்ம்டு தியோலோஜியன், அவர் இதை பத்தி எழுதியிருக்கிறார், அதில் சொல்லியிருக்கிறாரு, நான் தமிழ்ல சொல்லுகிறேன். அநீதியான உலகத்தின் மத்தியில் தேவனுடைய ராஜ்யமாக இஸ்ரவேல் நிறுவப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்ந்து வருவதற்கான ஆதாரமாக அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வந்தார் என்கிறார் ஓஃபீல்ட். இப்ப இத நம்ம வண்ணாந்திர காலத்துல, வில்டர்னஸ் காலத்துல இஸ்ரவேல வழிநடத்தின மோசையில் அதிகமாக காண்கிறோம். ஆண்டவர் மோசையை தெரிவு செய்தார் இஸ்ரவேல வழி நடத்துவதற்காக. ஆகவே அவன் பரிசுத்த ஆவியினால் அதிகமாக நிரம்பப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மனிதன். மோசே ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தா அந்த அளவுக்கு ஆவியினுடைய செயல்பாட்டை அவன் பார்த்திருக்க மாட்டான். ஆனா மோசே, ஆவியானவர் மோசைய அவனுக்கு வந்து அவனுக்கு அவன் மேல் இறங்கி அவனை தன்னுடைய கருவியாக இஸ்ரவேலை வழிநடத்த பயன்படுத்தி இருக்கிறான். அதனாலதான் மோசே வந்து அவர்களை வனாந்தரத்திலிருந்து வழி நடத்தி தேவையான அனைத்து காரியங்களையும் மோசே ஒரு தலைவனாக இருந்து செய்வதற்கு தேவையான அத்தனை ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு தேவையான வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் மோசேக்கு வழங்கி இருந்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மனிதர்கள் என்ன சாதாரண மனிதர்களா அவங்க வழி நடத்துறதுக்கு? ரொம்ப மோசம். நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும் நம்ம சர்ச்சை பத்தியெல்லாம். ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க நம்ம சர்ச்சில் இருந்தா நம்ம அம்போதான். அதுவும் நம்மகிட்ட அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அப்படி விசேஷமா வந்து ஒன்னும் கொடுக்கலையே. ஏன்னா எவ்வளவு கடுமையான மனிதர்கள். சரி, மலைக்கு போயிட்டு ஆண்டவரோட பேசிட்டு வரேன்னு கீழே இறங்குறதுக்கு முந்தையே புதுசாமியெல்லாம் உண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆரோனியே மனுஷன் மாத்தி பயன்படுத்துற வைக்கிற அளவுக்கு மோசமானவங்க. ஆக்சுவலி அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்மளா இருந்தா ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தான் தூங்கணும். ஏன்னா தூங்குற நேரம் நம்ம எல்லாம் ஆக்கிடுவோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு கோளாறு பிடித்த அவங்கள பத்தி அடிக்கடி சொல்றதுனால என்ன சொல்லுது, கழுத்து ரொம்ப வீங்கினவங்கன்னு சொல்லுது இல்லையா, என்ன கட்டளைய மீற மக்கள். அந்த மாதிரியான ஒரு மக்களை வழி நடத்துறதுக்கு சாதாரண மனிதர்களால முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு மோசம். ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி வந்து அவங்களை தண்டிச்சிருக்கிறார், பயங்கரமா தண்டிச்சிருக்கிறார். அவ அப்படியான ஒரு இஸ்ரேல வழி நடத்துறதுக்கு எப்படிப்பட்ட மனிதன் தேவன் யோசிச்சு பாருங்க. ஆகவே அந்த மாதிரியான ஒரு காரியத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால ஆவியானவர் அவன விசேஷமாக வந்து இறங்கி இருந்தார், ஞானத்தை கொடுத்தார், அநேக பொறுமையை கொடுத்தார், தாழ்மையை கொடுத்தார், அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய ஈவுகளை எல்லாம் அதிகமாகவே கொடுத்திருந்தார். நம்ம பார்க்கிற நேரம் அது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தெரிஞ்சிடும். இல்லாம மோசையால செயல்பட்டிருக்கவே முடியாது. அது கடைசி வரையும் இருந்து அந்த அளவுக்கு மோசே செயல்பட்டதுக்கு ஆவியானவர் அவனோடு வந்திருந்ததுதான் காரணம். அவன் ஆவியினுடைய மனிதன். மோசே அத்தனை கடமைகளையும் அவனுக்கு கொடுத்த கடமைகளையும் தாங்கி செய்ய முடியாது என்பதால் நாட்டு கடமைகளில் அவனுக்கு துணையாக இருந்த 70 மூப்பர்கள் இருந்தாங்க. அந்த 70 மூப்பர்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களின் ஞானத்தால் நிரப்பி இருந்தார். இப்ப இத வந்து நம்ம பொதுவா இஸ்ரேல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியாது, இஸ்ரேல உள்ள இருந்த மீதமா இருந்த எல்லா விசுவாசிகளையும் பார்க்க முடியாது. ஆனா இது மோசேயினுடைய கொடுக்கப்பட்ட அந்த தலைமைஸ்தானம், அவன் செய்ய வேண்டிய பணிகள் காரணமாக ஆவியானவர் இருந்தார் அவனோடு. அவனுக்கு உதவியாக அந்த 70 பேர் இருந்த பொழுது அவர்களோடும் இருந்தார் மோசேயினுடைய காரியத்துக்கு துணை செய்வதற்காக. இப்ப என்னாகவும் 11 அதிகாரம் 17 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப மோசேயோடு கூட அந்த 70 பேரும் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக தன்னுடைய கருவி போல பயன்படுத்தினார். ஆகவே மோசே செய்த காரியம், மோசையை போன்ற யோசேப்போ தாவீது இவங்க செய்த காரியத்தெல்லாம் பார்க்கிற நேரம் த ஹோலி ஸ்பிரிட் அவர்களோடு இருந்து செய்த காரியத்தை நம்ம யோசிக்கணும். இட் இஸ் காட், இது வந்து ஹோலி ஸ்பிரிட் அது செய்கிறார். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்தார். இல்லாட்டி அந்த நாட்டை ஒரு எந்த ஒரு சாதாரண மனுஷனும் உலக ஞானத்தால உலக திறமைகளினால இவ்வளவையும் செய்திருக்கிறதுக்கு வழியே இல்லை. இவங்கெல்லாம் அப்படி அதிரடியான காரியங்களை செய்த காரணம் த ஹோலி ஸ்பிரிட். உபாகமம் 34 அதிகாரம் 10-12 வரையும் உள்ள வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம், மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்துக்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்ய வைத்த செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல நீ ஒரு தீர்க்க தரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அதுக்கு என்ன காரணம், அவர் பெர்ஃபெக்ட் மேன், ஒரு அமேசிங் மேன், அதனால இல்லை, தி ஹோலி ஸ்பிரிட் அவனை வைத்து செய்த காரியங்கள்னால. சோ நம்ம ஹோலி ஸ்பிரிட்டினுடைய இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் மோசே அவ்வளவு செய்ய முடிந்ததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர்னு அடிச்சு சொல்லலாம். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கர்த்தர் பிரசன்னம் வந்து தங்குவதற்காக, அதுக்கு பிறகு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆலயம் அவசியமாக இருந்தது. அதுக்காக பெசலேயேலும் அகோலியாவும் ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்களோடு இருந்தவர்களோடு இணைந்து அந்த பணியை ஆரம்பித்த பொழுது அந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு அவசியமான சகல ஞானத்தையும் திறமையையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் வந்து இறங்கி அவர்களுக்கு அளித்திருந்தார். இப்ப நாம ஒரு பில்டிங் கட்டுற நேரம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி நடக்காது. உண்மையிலே நமக்கும் ஞானம் வேணும், நிச்சயமா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் ஆரம்பிப்போம், நிச்சயமா வழி காட்டுவார். ஆனா இது விசேஷமானது, சரிங்களா, கொஞ்சம் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக வந்து அது ஆண்டவருடைய ஆலயம் என்பதால் அதை கட்டுவதற்கு தேவையான அத்தனை ஞானம் திறமையையும் அவர்களில் வந்து இறங்கி அவர்களுக்கு அளித்தார். இதன் மூலம் அந்த ஆலயம், இந்த கட்டப்பட போகிற ஆலயம் எந்த அளவுக்கு இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யமாக இருப்பதற்கு அவசியமாக இருந்தது என்பதையும் நாம புரிந்து கொள்ளணும். இதை பத்தி யாத்திராகமம் 35 அதிகாரம் 30-35 வரையும் இருப்பதை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமி ஆகிய குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் மரத்தையும் அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். ஒன்னு விடாம எழுதியிருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பார்த்துக்கிறார், எனக்கு கட்டுகிற கோவில் அது என்னுடைய கோவிலா இருக்கு. இதுக்கு நான் ஆலோசனையை நானே நேரடியா தரப்போறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுத்து அவர் மேல இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கருவிகள் மாதிரி அவங்க இயங்குவதற்கு இத்தனையும் ஆண்டவர் கொடுத்தார். இங்க ஒரு முக்கியமான உண்மை நம்ம ரொம்ப கவனிக்கிறது இல்லை. நீங்க வந்து சப உதவிக்காரர்களை எடுத்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கை 6 அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ன இருந்திருக்கு, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார்கள். இப்ப நீங்க நினைக்க கூடாது, ஓ இதை போலதான் அவங்களும் நிரம்பி இருந்தார்கள், இல்லவே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசம், இதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம். இங்க அவர் வந்து இறங்கி அவர்களை ஒரு கருவியாக இயங்க வைத்தது இல்ல, அங்க சொல்லல. இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரியான உதவிக்காரர்கள் பதவிக்கு தெரிவு செய்யப்படுகிறவர்கள் அப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல ஞானம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, உலக திறமை உலக படிப்பு மட்டும் பார்க்கக்கூடாது, வெறும் வாய்ஸ் விடால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய எண்ணங்கள் கொண்டவனாக, ஆவியின் வழியில் நடக்கிறவனாக, ஞானம் உள்ளவனாக பார்த்துதான் நம்ம வைக்கணும். இப்ப அதெல்லாம் 100% ஸ்டீவன் மாதிரி கிடைக்காது. இதுக்காக 10% பசங்களெல்லாம் போடக்கூடாது, இதுக்குன்னு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ போதகர்கள் உதவிக்காரர்கள் குவாலிபிகேஷன் வந்து சும்மா கண்ணா பொண்ணான்னு யாரையும் பார்த்து போற்ற முடியாது. வேதம் அதுல ரொம்ப கிளியரா இருக்குது பாருங்க. அவர்கள் ஆவியில் நிரம்பி இருந்தார்கள் பார்க்கலாம். அதனாலதான் அந்த எவ்வளவு ஒரு பெரிய பேர்டன் அந்த அப்போஸ்தலருக்கு இருந்துச்சு, அத அந்த தெரிவு செய்யப்பட்ட 6 பேர்கிட்ட தூக்கி கொடுக்க முடிந்ததுக்கு காரணம் என்ன? அப்படி ஆவியில நிரம்பி இருந்தவர். அதுக்கு பிறகு எங்கேயாவது அந்த அப்போஸ்தலர்கள் தங்கள் வேலையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதா வாசிக்கிறோமா? இல்ல, அந்த ஆரம்ப டீக்கன்ஸ் அதை பொறுப்பை எடுத்து அவ்வளவு அருமையா செய்திருக்கிறான். சில நேரம் சபைகள்ல டீக்கன் சும்மா கொஞ்சம் பணம் இருக்கிறவன் பேர் இருக்கிறவன் பார்த்து போடக்கூடாது. அவன் ஆவியில் நிரம்பிய மனுஷனா இல்லாட்டி அவன் ஒரு பிரயோசனம் இல்ல சபைக்கு. அதனால எல்டர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கான். நானே எங்க சபையில சொல்றது, எல்டர்ஸ் ஆளுவாங்க சபைய, டீக்கன் சேவை செய்வாங்க. அப்ப எல்டர்ஸுக்கு கீழே நம்ம ஞானத்தோட சொல்லுகிற காரியங்களை செயல்படுத்த கூடியவர்களா இருக்கணும். நீ வெட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கணும். என் வேலையை டபுள் ஆக்குற ஒரு டீக்கன் எனக்கு தேவையில்லை. என அப்போஸ்தலருடைய வேலையை இன்னும் டபுள் ஆக்குறதுக்கு அங்க டீக்கன் தேவைப்பட்டுச்சு. அப்போஸ்தலருடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு. ஆகவே நம்ம சொல்லுகிறத சரியான விதத்துல பணிவோடு தாழ்மையோடு செய்து முடிக்க கூடியவர்களா இருக்கும். அந்த தகுதி அந்த திறமை இருக்கும். இல்லாட்டி அவங்க டீக்கன் பதவியில் இருக்கிறதுல அவசியமே இல்லை. தேங்க்ஃபுல்லி எங்க டீக்கன்ஸ் நல்ல மனுஷங்க, ஒரு இமெயில் போட்டாலே அதை செய்து கொடுக்க. அப்படி இல்லாட்டி நான் அவங்களோட பேச வேண்டிவர். ஆவி நிரம்பிய மனிதர்களா, இது ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இங்க ஒரு பயன்பாடா காட்டுது. நம்ம சாதாரணமா சும்மா போட்டுறக்கூடாது, அது நம்ம வேலையும் நடக்காது. உதவிக்காரர்கள் சில நேரம் உதைக்கிறவர்களா இருந்துடுறாங்க ரொம்ப சபையில. அதான் அப்படி போடக்கூடாது. அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஆண்டவருடைய வேலையை அது தடை செய்யறதா தான் போயிடும். ஆண்டவருடைய வேலை தொடர்ந்து நடக்கணும். அடுத்து யாத்திராம 36 அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசித்தா, அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த வேலை சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் வெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். வெசலேயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான். அப்ப இங்க பாருங்க, இங்க ஆவியானவருக்கு எவ்வளவு தூரம் அவரை பத்தி திரும்ப திரும்ப இந்த 2 வேத பகுதிகளின் சொல்றத பாக்குறோம். ஏன்னா இது ஆலய கட்டுமானம், அதுக்கு சரியானவர்கள் இருக்கணும், அது செய்யணும். அந்த விதமாக இல்லாவிட்டா அது போச்சு. அதனால பரிசுத்த ஆவியானவர் அன்று அவர்களுக்கு வந்து இறங்கி அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வைத்தார். அதுக்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்தை அடைந்த பிறகு வனாந்திரத்திலிருந்து போய் ஆண்டவர்களுடைய வழிநடத்தில் மோசே அவர்களை லீடு பண்ணி அந்த ப்ராமிஸ் பண்ணி ஆண்டவர் கொடுத்த தேசத்தை அடைந்த பிறகு இஸ்ரவேலர் கர்த்தரின் வழிகளை மீறி நடந்து புரட்சாதீனர் வழியில் போக ஆரம்பித்தார்கள். நம்ம பாக்குறோமா இல்லையா? இப்ப பார்த்தாலும் அப்படித்தானே. இப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் 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 கம்ப்ளைண்ட், சாப்பாடு இல்லாட்டி கம்ப்ளைண்ட், 10 கம்ப்ளைண்ட், கூட சாப்பிட்டாலும் கம்ப்ளைண்ட். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் இஸ்ரவேலர் பாக்குறோம். நம்ம கிட்டே இருப்பாங்க சர்ச்சில் நல்லா அருமையா பிரசங்கம் பண்ணாலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டாடுவோம், குஞ்சம் பத்தாம இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டாடுவோம். இதெல்லாம் ஆவிக்குரிய மனிதர்கள் நடக்கிற மாதிரியே இல்லை. ஆவியானவர் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறவர்களா தான் நம்ம சபை மக்கள் இருக்கணும், சபையில ஊழியம் பார்க்கிறவர்கள் இருக்கணும். அப்ப அவர்கள் அப்படி தவறான வழியில் போக ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலுடைய எதிரிகளை பயன்படுத்தி இஸ்ரவேலர்களை தண்டித்தார். உண்மையிலேயே அவர்களை சின்ன பின்னமாக்கினார், சும்மா அடி கொடுக்கல. எதிரி நாடுகளை வச்சு நல்லா வெளுவெல்னு வெறுத்திருக்கிறாரா இல்லையா இஸ்ரவேலர்? ஆண்டவர் செய்தார். அவர்கள் அந்த துன்பங்களுக்கு மத்தியில நல்லா அடி வாங்குற நேரம் என்ன மனுஷன் சாதாரணமா செய்வான்? குய்யோ மையோ அழுது கதறுறது இல்லையா? அப்போ அதையே செய்தாங்க வேதனையில. அப்படி மனம் திரும்பி திரும்ப ஜபித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்தார்? இந்த எதிரி நாடுகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் மகாபலம் வாய்ந்த அற்புத ஆற்றலுள்ள மனிதர்களை அவர்களுக்கு மத்தியில் எழுப்பி அவர்களை வழி நடத்தி எதிரிகளை வெல்லுவதற்கு உதவினார். அத்தகைய மனிதர்களை பற்றி தான் நம்ம எங்க பாக்குறோம்? நியாயாதிபதிகள் நூலில் வாசிக்கிறோம். அங்க ஆவிக்குரிய இதையே அங்க பார்க்க முடியாது. அந்த நாடு அவ்வளவு தூரம் கோரமா போச்சு இஸ்ரவேல். அதனாலதான் எங்க பார்த்தாலும் அதுல ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முடிகிற நேரமும் அன்று இஸ்ரவேலில் ராஜா இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த ஆண்டவருடைய அவர் ராஜாவாக ஏற்று அவர் வழியில போகாத ஒரு நாடாக இருந்தது. எல்லோருமே அதுக்கு பிறகு வர அவசரம் என்ன, எல்லோருமே தான் நினைத்தபடி எல்லாம் செய்து கொண்டிருந்தான். எவ்வளவு மோசம்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பி உதவி செய்தார். ஆகவே நியாயாதிபதிகள் 3:10 ஒத்னியல வாசிக்கிறோம், 6:34 கெரியோன வாசிக்கிறோம், 11:29 எப்தாவ வாசிக்கிறோம், அப்புறம் 13:25, 14:6 இதுல எல்லாம் சிம்சோனை வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் ஆண்டவர் எழுப்பிய மனிதர்கள். எதுக்கு இஸ்ரவேல் அந்த கொடூரமான காலப்பகுதியிலையும் அவர்களை வழி நடத்தி தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் காட்டி வழி நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த மனிதர்கள் இந்த சிம்சோன்லயோ அப்னியிலயோ இல்லாட்டி கிதியோன்லயோ எப்தாவிலயோ காணப்பட்ட குணாதிசயங்கள், அவர்களுடைய தலைமை தாங்கி மக்களை வழி நடத்துகின்ற அந்த திறமை, அவர்களுடைய யுத்த தந்திரங்கள், போர் திட்டங்கள், அவர்கள் இயற்கையை மீறி அவர்கள் செய்த அதி அற்புதமான செயல்முறைகள், சாம்சோனை பாத்தீங்களா, சிம்சோனை, அது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக அவர்களுக்கு கொடுத்திருந்தவை. அவர் சிம்சோனை பார்க்கிற நேரம் நம்ம பரிசுத்த ஆவியை பார்க்கணும். அவர் இல்லாம சிம்சோன் யூஸ்லெஸ், அதையே நம்ம அது காட்டுதாங்க. அவர் தான் அவளோடு இருந்தார். ஆகவே அவைகளில் அப்ப நான் குறிப்பிட்ட காரியங்கள் அவர் செய்தது எல்லாமே அவர்கள் இயல்பாக காணப்பட்ட திறமை அல்ல. அவர்கள் காணப்பட்ட அநேக காரியங்கள் அதி அற்புதமானவையாக, மனித இயல்பு குணாதிசயங்களை எல்லாம் மீறியதாக இருந்ததால் தான் கீதியோனை பற்றி விளக்குகின்ற வேதம் நியாயாதிபதிகள் 6:34 என்ன சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கீதியோனின் மேல் வந்து இறங்கினார் என்று விளக்குகிறார். இப்ப இந்த இடத்துல ஆவியானவர் வந்து இறங்கினார், அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை பிரயோகம், ஒருவர் மேல் ஒரு கோட்டை போடுகிற, ஜாக்கெட்டை போடுகிறது இல்லாட்டி ஒரு சால்வையை போத்துகிற அர்த்தத்தை கொண்டிருந்தது. இப்ப இப்படி ஜாக்கெட் போட்டிருக்கிற மாதிரி ஆவியானவர் வந்து அவன் மேல இறங்கிட்டார். அதுதான் அங்க அது எழுத்துப்பூர்வமா அப்படித்தான் பார்க்கணும், அதுதான் அது காட்டுகிறது. அந்த விதமாக ஆவியானவர் கீதியோன் மேல் வந்து இறங்கினார் என்கிறது வேதம். அப்ப இதுவரை நம்ம கவனித்திருப்பவையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற உண்மை என்ன, பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் தேவனுடைய ராஜ்யமாக இருந்ததால் அதன் மத்தியில் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதற்காக அவரால் தெரிந்து பயன்படுத்தப்பட்ட மனிதர்களில் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக வந்திறங்கி அவர்களுக்கு அற்புதமாக செயலாற்றும் வல்லமையை கொடுத்து வெளிப்புறமாக அவர்களில் இருந்து செயலாற்றினார். அதே நேரம் இதுவரை நம்ம கவனித்து வந்துள்ள மனிதர்களில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்புறமாக வந்து ஒரு ஜாக்கெட் போட்டது மாதிரி அவர்கள் செயல்பட்டிருப்பதா இருக்கிறார் என்பதற்காக அவர்களுக்குள் அவர் இருக்கவில்லை என்ற தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது அவர்களின் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் அவர் இருந்து கிரியை செய்யவில்லை என்ற தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த மனிதர்களில் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. அந்த ஜட்ஜஸ்ல லீடு பண்ண ஜட்ஜஸ் வந்து சிம்சோன் உட்பட அவர்கள் குறைபாடுகள் இல்லாமல் இருக்கவில்லை. அந்த குறைபாடுகளுக்கு காரணம் என்ன, அவருடைய வாழ்ந்திருந்த காலம் மிகவும் மோசமான இருண்ட காலமாக இருந்தது அந்த நியாயாதிபதிகள் காலப்பகுதி. ஆனால் அப்படி அந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திய அந்த மனிதர்கள் குறைகள் இருந்த பொழுதும் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். எபிரேயர் 11:32, 39:40. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கீதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. 39 வசனம், இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அறியாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு சுயசித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்ப இத்தனை ஜட்ஜஸும் விசுவாசிகள் பட்டியல்ல அங்க எபிரேயர் 11 பாக்குறோம். ஆகவே சிம்சோனை பத்தி நம்ம தவறா நினைக்க கூட, வாழ்க்கையில பட்ட ஒரு குறைபாடுகள் சாதாரணமா விசுவாசி செய்கிற குறைபாடு இருந்த பொழுதும் அது மோசமான ஒரு காலப்பகுதியில் அவங்க வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுகிறது. ஏன்னா எபிரேயர் 11 மீறி சிம்சோனை பத்தியோ கேதியோனை பத்தியோ பாலாக்க பத்தியோ எப்தாவை பத்தியோ நம்ம பேச போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? வேதம் வேதத்துக்கு முரணாக ஒரு நாளும் பேசாது. அப்போ இங்க புதிய ஏற்பாடு அவர்களை பத்தி சொல்றதுக்கு மாறாக பழைய ஏற்பாட்டில் அவர்களை பத்தி விளக்கம் கொடுக்க போகக்கூடாது. அப்படி போனா அது பொய்யன்னு அர்த்தம். அப்ப இதுவரை நாம் கவனித்திருப்பவர்கள் எல்லோருமே விசுவாசிகள். இல்லாவிட்டால் எபிரேயர் 11 அவர்கள் பட்டியலில் சேர்த்திருக்காது. இருந்த போதும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசியாக இல்லாதவர்களிலும் பரிசுத்தாவியானவர் வந்திறங்கி அவர்களுக்கு உள் இருக்காமல் வெளிப்புறமாக மட்டும் அவர்களை பயன்படுத்தி கிரியை செய்திருக்கிறார். அப்படியும் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. அதுவும் இஸ்ரேல் தேவராஜ்யமாக இருப்பதற்காக பரிசுத்தாவியாக செய்த கிரியையாக இருந்தது. இப்படியாக அவிசுவாசிகளையும் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துலதான் நாம் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுலின் உண்மையான நிலையை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. சாமுவேல் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்து வைத்த பொழுது சவுலின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார் என்று முன்னாலேயே சொல்லப்பட்டிருந்தது. சாமுவேலே சொல்லியிருந்தார். அதற்கு காரணம் அவன் ஏனைய தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் ஆண்டவருடைய கருவியாக பயன்படுத்தப்பட போகிறான். ஆகவே அவங்க ஜாக்கெட் போடுற மாதிரி பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். 1 சாமுவேல் 10:6 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், ஏன் கர்த்தர் உன்னை பயன்படுத்த தீர்மானித்திருக்கிறார். பாத்தீங்களா, நீர் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அந்த வார்த்தையை பாருங்க, யூ பி டிஃபரெண்ட் மேன். ஏன் டிஃபரெண்ட் மேன்? அவன் வந்து மறுபுறம் மனம் திரும்பி மறுபுறப்ப அடைஞ்சாங்கிறதுக்காகவா? இல்லவே இல்லை. அவன் ஒரு டிஃபரெண்ட் மேனாக வேறு மனுஷனாக செயல்பட போறான். அதுக்கு காரணம் என்ன? அவன் மேல போடப்பட போற ஜாக்கெட், அது எந்த ஜாக்கெட்டு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் வந்து இறங்கின பொழுது நீ வேறு மனுஷன். அந்த ஜாக்கெட் கலட்டப்படுகிற பொழுது நீ பழைய நிலைமைக்கு திரும்பிடுவ. அதான் சவுல்ல பாக்கணும். அந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் செய்திருக்கிறார். ஏன்? ஆண்டவருடைய ராஜ்யமாக இஸ்ரவேல் இருந்தது. அந்த இஸ்ரவேலை கொண்டு நடத்துவதற்காக எப்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் பரிசுத்தாவியை பயன்படுத்தி செய்தார். அதே நேரம் பரிசுத்தாவியானவர் அவன் மேல் வந்து இறங்குவதற்கு முன்பாக, சவுலுக்கு மேல் வந்து இறங்குவதற்கு முன்பாகவே அவனில் நிகழ்ந்த ஒன்றையும் வேதம் விளக்குகிறது. 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படியாக திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாமே அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்த பொழுது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆவியானவர் அவனோடு இருக்கிற வரையில் அவன் வித்தியாசமா செயல்பட்டான். ஆவியானவர் அவனை விட்டு போன பிறகு அவன் இயல்பு நிலைமைக்கு போயிட்டாங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனங்கள் தெளிவாகவே பரிசுத்தாவியானவர் சவுலில் இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு ஏற்ற விதமாக வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருந்ததை விளக்குகின்றன. அதற்கு காரணம் அவன் சாமுவேலை போலவோ ஏனைய விசுவாசிகளைப் போலவோ ஆண்டவருடைய மனிதனாக இருக்கவில்லை. அவனை தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டார். ஆகவே பரிசுத்தாவியானவர் அவனின் வெளிப்புறமாக கிரியை செய்த போதெல்லாம் அவன் வேறு இருதயத்தை கொண்டிருந்து தீர்க்க தரிசனம் சொன்னான், நல்லவனாக நடந்து கொண்டான். பரிசுத்தாவியானவர் போன பிறகு அவன் இயல்பு எப்படி இருந்தானோ அதே விதமாக செயல்பட்டான். இப்படியாக பரிசுத்தாவியானவர் வந்திறங்கி மனிதர்களில் வெளிப்புறமாக செயல்பட்டதை விசுவாசிகளிலும் அவிசுவாசிகளிலும் பழைய ஏற்பாட்டில் காண்கிறோம். ஆகவே சவுல் ஒருபோதுமே மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அடைந்திராத, கிருபையை அனுபவிக்கிறாத ஒரு மனிதனாகத்தான் அவனை பழைய ஏற்பாட்டில் நாம பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அன்றிலிருந்து அவன் கர்த்தரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியிலிருந்து நீக்கப்பட்டான். இஸ் நோ மோர் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அவனுடைய பதவி யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அத்தோடு மனிதர்களில் பரிசுத்தாவியானவர் வந்திறங்கி அவளுக்கு அற்புத வரங்களை கொடுத்து தீர்க்க தரிசனமும் சொல்ல வைத்ததற்காக அவர்களுக்குள் இருந்து அவர்கள் இருதயத்தை நிரந்தரமாக மாற்றி மறுபிறப்பையும் தந்திருந்தார் என்று நாம் தவறாக எண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. ஆண்டவருக்கு விசுவாசிகளையும் யூஸ் பண்ண தன்னுடைய செயல்களை செய்து கொள்வதற்கு சவுல் போன்ற அவிசுவாசிகளையும் யூஸ் பண்ணியிருக்கிறார். 1 Samuel 16:13-14 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஒருத்த மேல இருந்த ஜாக்கெட் எடுத்து இன்னொருத்த மேல போடப்பட்டுச்சு. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒன்னு படிக்கணும், பரிசுத்தாவியானவர் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பொல்லாத ஆவி வர முடியாது. அந்த மாதிரி பொய்யான போதனை எல்லாம் இருக்கா இல்லையா? அதனால நீங்க ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வந்து குழப்பம் வந்து மனக்கலக்கம் இருந்தா பேய் விரட்டுற என்கிட்ட போகாதீங்க. உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த சைக்காலஜி அங்கங்க போறதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் செய்யறதில்லை. கிறிஸ்தவனுக்கு தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும். அதுதான் வேதம் இருக்கு அதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு. உலகத்தான புத்தி சொல்ல முடியும் சுவாசிக்க? சுவாசிகளுடைய கவலை தொல்லைகள் உலகத்தான போக்க முடியும்? முடியாது. இப்போ நான் ஒரு டிவியில் கேட்டேன், ஒரு பார்த்தா சொன்னேன் போல, ஒரு சேமன்ல மார்க் ரிச்சர்ட்சன் எங்க ஊர் கிரிக்கெட்டர், அவன் நல்ல பணம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நிறையவே வச்சிருக்கிறான். இப்போ இந்த 6 வாரம் அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால ரொம்ப மனக்கலக்கம்லாம் அடைஞ்சு உளவியல் அவர்கள்ட்ட உதவியெல்லாம் தேட வந்துருச்சு. சரி என்னடா அப்படி உனக்கு வந்துருச்சுன்னு கேட்டா, ஐயோ ஜாப் இருக்குமோ போகுமோன்னு. இப்ப எவ்வளவு பேருக்கு ஜப் இருந்து போச்சுன்னா அடுத்த வேலைக்கு பட்டினி. நீ ஜப் இருந்து போனா அந்த 10 வருஷத்துக்கு நீ ஒழுங்கா இருக்கலாம், அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிற. அப்புறம் எவனுக்கு எந்த கவலைங்கிறது தெரியாம இருக்கிறது இல்லையா? விசுவாசிகளுக்கு இதெல்லாம் விட ஆண்டவருடைய வேதம் இருக்கிறது. அதோட விசுவாசிக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து நிரந்தரமாகவே இருக்கிறார். ஆகவே ஆவியானவரை கொச்சப்படுத்துற மாதிரி விசுவாசி நடந்துக்க கூடாது. சில நேரம் விசுவாசிகள் செய்யற பெரிய தவறு, உங்களுடைய பலவீனங்கள்னால உங்களை நீங்க யாரு இயேசுக்குள்ளங்கிறதையே நினைச்சு பார்க்கறது இல்ல, உங்களுக்குள்ள யாரு இருக்கிறதுன்னு நினைச்சு பார்க்கறது இல்ல. அதான் எபேசியருக்கு இல்ல கொலோசியருக்கு எழுதினவர் பல விதமான போலி போதனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சபையில வர ஆரம்பிச்சிருந்த பொழுது பவுல் திட்டுறார். என்ன திட்டுறார்? நீ யாருன்னே உனக்கு தெரியாதாப்பா, யோசிச்சுப்பாரு. நீ யாருன்னு யோசிச்சுப்பாரு, கொஞ்சம் கண்ணாடி முன்னுக்கு இருந்து நல்லா யோசிச்சுப்பாரு. உன் முகத்தை பாரு, உன் இருதயத்தை பாரு. நீ விசேஷமானவன், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இப்ப இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம துன்பங்கள் எல்லாம் பனி மாதிரி ஓடி போயிடும் தெரியுமா? ஏன்? நம்ம இயேசுக்குள்ளாக எங்கேயோ எழுந்துருவோம். இயேசுக்குள்ளாக யாருன்னு நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது நம்ம நம்மளை பிச்சைக்காரன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செல்வந்தர்கள் கிறிஸ்துவுக்குள்ளார். வி ஆர் ரிச் இன் கிரைஸ்ட்னு வேற சொல்லுதா இல்லையா? ஆகவே பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக வர்றதெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு இல்லாட இன்னொரு நாளைக்கு வரும். இந்த பிற கொரோனாவை பீட் பண்ணி ஏதோ அனுப்பிட்டான்னு ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொன்று வராதா? நிச்சயமாக வரும். இதை விட கொடுமையாக கூட வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம பயந்து பயந்து வாழ்றதுக்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படலை. எல்லாம் அவர் கையில தான் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்றது. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல். அதுல முக்கியமான இப்போ சொல்றேன், யோசிச்சு பாருங்க. எல்லா மனுஷன் உலகத்தான் அவிசுவாசி விசுவாசி எல்லாருடைய உயிர் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரு காரணம்? அவர் நாசியில ஊதி இருக்கிறதுனால தானே. அப்ப லைஃப் பிலாங்ஸ் டு காட். அவிசுவாசியுடைய லைஃப் கூட அதை எப்ப சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்லைங்கறத செய்யறது ஆண்டவர். அது முழு மனித குலத்தையுமே அவர் கையில இருக்குது. அவர் பரிசுத்தாவியானுடைய செயல்பாட்டை நம்ம மறந்துடக்கூடாது. இவன் தி அன்காட்லி மேன் வேர்ல்டு. அவனுடைய உயிர் வந்து அவன் தானே டிசைட் பண்ணி போகிக்க முடியாது. ஆண்டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் அவன் போக முடியும். நம்ம விசுவாசிகள் எவ்வளவு விசேஷமா இருக்கும்னு பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் வரும். இந்த தீர்க்க தரிசனம்ங்கிறத அதிகமா பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும். ரேமியா, எஸ்ஆயா அப்படின்னு மேஜர் ப்ராஃபிட், மைனர் ப்ராஃபிட்னு தீர்க்க தரிசிக புஸ்தகம் நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை வந்து பத்தி சொல்லுகிற பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள்னு பிரிச்சு காட்டினார். ரெண்டும் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாடு. அதுல தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைய இருக்குது. அந்த தீர்க்க தரிசன வரத்தை பத்தி நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நாம காண்கின்ற எல்லா அற்புத வரங்களிலும் முக்கியமானது தீர்க்க தரிசன வரம். பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் தீர்க்க தரிசிகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள். அவர்கள் கடவுளின் வார்த்தையை வெளிப்படுத்துபவர்களாக, கடவுளுக்காக பேசுகின்ற அவருடைய பிரதிநிதியாக இருந்தார்கள். எலிசாவை பார்த்துக்கிட்டு வரோம் சண்டே ஈவினிங்ல. அப்படிப்பட்ட ஒரு உயர்தர இடத்தை தான் ஆண்டவர் எலிசாவுக்கு கொடுத்திருந்தார். எங்க எலிசா இருக்கிறானோ அங்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். ராஜா கூட அங்கத்தான் போவான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு. யார்கிட்ட போகணும்? எலிசா கிட்ட போகணும். அந்த எதிரி நாட்டு ராஜா கூட, இதென்ன நான் எவனை இந்த ராஜாவை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் தப்பிடுறானு உடனே அவனோட இருந்த ஒரு போர் வீரன் என்ன சொன்ன, அவனுடைய ஆளு, நீங்க இதெல்லாம் உளவாளியெல்லாம் அனுப்பி எல்லாம் ஒன்னும் சரி வராது. அந்த எலிசா, நீ படுக்கறையில என்ன யோசிக்கிறியா அதையும் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்கு காரணம் என்னது? தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசி, சரிங்களா? இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்கிறாங்களே பொய் தீர்க்கதரிசி. நமக்கு நாளைக்கு தலைவலி போகும்னு, தலைவலி வரும்னு இப்பவே சொல்றான். நாளைக்கு தலைவலி வராதுன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால அதை விட பெரிய தலைவலி எனக்கு இருக்காது. இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? அப்ப நம்ம பார்க்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மனிதர்கள், சரிங்களா? அது ஒரு பெரிய உயர்தரமான ஒரு பதவி, ஒரு அற்புத வரம் ஆண்டவர் கொடுத்தது. அந்த பழைய ஏற்பாட்டு வரலாற்றுல அவளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருந்தது. அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துபவர்களாக, கடவுளுக்காக பேசுகிறவர்களாக அவர்கள் இருந்தார். நெகேமியா 9:30 அவர்களை பத்தி என்ன வாசிக்கிறோம்? 9:30, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசிய உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேசங்களின் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப தீர்க்க தரிசிகள் பேசியும் அவங்க பேச்சு கேட்கல, பாத்தீங்களா? ஆண்டவர் அவங்களை தண்டித்தார். ஆகவே எல்லா தீர்க்க தரிசிகளையும் பொறுத்த அளவில் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியானவர் மேல், அவர்களுக்கு மேல் வந்து இறங்கி அவர்களுக்குள் தொடர்ந்து தங்கி இருந்தும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றினார் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதாவது அவர்களெல்லாம் விசுவாசிகள். அதாவது எரேமியா, எசேக்கியா, ஏசாயா இவங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள். அதுக்கு அதிகப்படியே அந்த கோட்டு போடுற மாதிரி பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி ஏன் அவர்களை தீர்க்க தரிசிய ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர் விசேஷமான வல்லமைகளை கொடுத்தார். இல்லாட்டி எப்படி எலிசா அந்த விஷ சட்டியில பானையில வெறும் மாவை அள்ளி போட்டு அதை சரிப்படுத்தலையா? நீங்க செய்ய முடியுமா? இத நீங்க மாவை போட்டாலும் நான் தொடமாட்டேன், நம்மளால முடியாது. அது காரணம் என்ன? அவன் தீர்க்க தரிசி. அவன் தீர்க்க தரிசிக்கு அப்படியான வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருந்தான். அலீசா செய்திருக்கிற அதிரடியான அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மலைச்சு போய் நிக்கலாம். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜாக்கெட் அவங்கிட்ட இருந்துச்சு, அதனால அவனால் அதெல்லாம் செய்ய முடிந்தது. அப்ப அங்க பார்க்கணும் யார் செய்ததுன்னு. இதுல எலிசா இல்ல, எலிசாவோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை நம்ம பார்க்கணும். ஆகவே அவர்கள் விசுவாசிகளாக இருந்தார்கள், அதோடு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இந்த வல்லமைகளை எல்லாம் கொடுத்திருந்தார் அவர்களோடு இருந்து. இப்ப எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி, எரேமியாவில் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எரேமியாவில் கிரியை செய்ததை பற்றி நம்ம அதிகமா அங்க வாசிக்கிறது இல்லை. ஆகவே நம்ம ஒரு முடிவு எடுத்துவிடக் கூடாது, எரேமியாவோட பரிசுத்தாவி இருக்கலன்னு ஒரு முடிவு எடுத்துவிடக் கூடாது. ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசி. ஆகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டதோடு ஆவியானவரால் மெய்மறந்த ஒரு உச்சக்கட்ட அனுபவம், எக்ஸ்டசின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதுவும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த எக்ஸ்டசியோட தரிசனம், விஷன், அப்புறம் கனவு, ட்ரீம் ஆகிய அனுபவங்களையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசிகளுக்கு இருந்தது, அதோட அவருடைய பதவியோட வந்தது. தீர்க்க தரிசனத்தோடு இணைந்திருந்த பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு கொடுத்த காரியங்கள் இவை. ஆகவே தீர்க்க தரிசிகளிடம் காணப்பட்ட இந்த அசாதாரண அனுபவங்கள் அவளுக்குள் இருந்து புறப்படாமல் வெளிவராமல் அவளுக்கு வெளியில் இருந்து ஆவியானவரின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை. இயல்பில் அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கல, இதெல்லாம் த ஹோலி ஸ்பிரிட் அவர்களுக்கு கொடுத்தது. ஏன்? அவர்கள் தீர்க்க தரிசியாக ஆண்டவராக பயன்படுத்தப்பட்டதால் அந்த பணியை செய்வதற்காக. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரம் தொடர்ந்து இருக்கும்படியாக ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. பாத்தீங்களா, அதையும் யோசிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆவியானவர் வந்து இறங்கினார், அவர் போனார். ஆகவே ஒரு தீர்க்க தரிசிக்கு அவர் சுவாசியாக இருந்த பொழுதும், ஒரு பரிசுத்த மனிதனாக எல்லா காரியங்களையும் செய்த பொழுதும், எப்பப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரோ அந்த நேரம்னா ஆவியானவர் வந்து இறங்கிதான் அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்று அவன் கொடுத்தான். தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒவ்வொரு வேலையும் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய கருவியாக இருந்து அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் ஒவ்வொரு தீர்க்க தரிசன நூலிலும் கர்த்தரின் வார்த்தை என்னிடம் வந்தது என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பார்க்கிறோம். The word of the Lord came to me, ஆங்கிலத்தில் இல்லாட்டி Thus says the Lord அப்படின்னு ஒன்று பார்க்கிறோம். அது காரணம் என்ன? ஆவியானவர் வந்து இறங்கி தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த வார்த்தைகள் குறிக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம், முக்கியமான ஒரு மனுஷன், பீலேயாம். பீலேயாம் பத்தி என்ன சொல்றது? ஏன்னா அவனும் சரியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே. என்ன சொல்லலாம்? என்னாகமும் 24 அதிகாரத்துல முதல் 2 வசனங்களையும் அவனை பத்தி வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஆகவே அந்த பீலேயாம் அவன் மேல் பரிசுத்தாவி வந்து இறங்கி அவன் மெய்யான தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி இருக்கிறான் என்பதுல சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவன் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பொழுது புதிதாக பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். இதே நேரம் என்னாகமும் 23 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தன் பீலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகி நடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். இப்படியாக கர்த்தர் அவன் வாயிலே தீர்க்க தரிசனத்தை வைத்தார் என்று பார்க்கிறோம். இருந்த பொழுதும் பீலேயாம் பரிசுத்த ஆவியானவரால் தீர்க்க தரிசனம் சொல்ல பயன்படுத்தப்பட்டவனே அல்லாமல் அவரை நிரந்தரமாக பெற்றிருந்த மறுபிறப்பு அடைந்த மனிதனாக நம்ம பார்க்க கூடாது. அவனும் சவுலை போன்றவனே. இந்த ரெண்டு பேருக்கும் கூட பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தருடைய காரியங்களை செய்ய அவர் பயன்படுத்தி இருந்த பொழுதும் அவங்க ரெண்டு பேரும் சாமுவேலோ தாவீதையோ போன்றவர்கள் அல்ல, அவிசுவாசிகள். அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஆகவே இந்த மாதிரி ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து இறங்குவதும் அவர்களை விட்டு போவதும் அந்த தியோக்ரசியாக ஆண்டவருடைய ராஜ்யமாக இஸ்ரவேல் இயங்கி வந்த அந்த காலப்பகுதியில் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். தன்னுடைய ஆவியானவரை கொண்டு தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுவதற்காக அந்த மாதிரி ஆவியானவர் வந்து இறங்கி போவத புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஏன்? இது பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டது. எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். தியோக்ரசி முடிஞ்சிருச்சு பழைய ஏற்பாட்டோடு. இன்னைக்கு இஸ்ரவேல் தொடர்ந்து ஒரு தியோக்ரசி இல்லை, ஆண்டவர் விட்டு போய்விட்டார். அது ஒரு நாடு, வரலாற்றில் நம்ம சந்தித்த ஒரு நாடுன்னு பார்க்கலாம், ஆசீர்வாதங்களை ஆரம்பத்தில் அடைந்திருந்த நாடுன்னு பார்க்கலாம். நோமோ கிங்டம் ஆஃப் காட் தொடர்ந்து ஒரு தியோக்ரசியாக இயங்கவில்லை. ஏன்னா ஆண்டவர் யூதர்களையும் புரஜாதி மக்களையும் எந்தவித பாரபட்சமும் இனி காட்டாமல் எண்ணத்தை கட்டி கொண்டிருக்கிறார், சபையை கட்டி கொண்டிருக்கிறார். த ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது ஃபார் த சர்ச். இஸ்ரேல் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறது முடிஞ்சு போனது, அப்படி பார்க்க கூடாது சரிங்களா. அதுவே இஸ்ரேலுக்கு போய் அங்கேயாவது கொஞ்சம் மண் அழுகி வந்து பேங்க் இதுல ஷாப்ல பூட்டி வச்சிருக்கிறீங்களா இருந்தா அதெல்லாம் வீண் நம்பிக்கை, படுவீண் நம்பிக்கை புரியுதுங்களா. இப்ப ஆண்டவர் புதிய ஏற்பாடோட நிலைமை மாறிடுச்சு. இப்ப இன்னைக்கு எது பெருசு? த சர்ச். அங்கதான் ஆண்டவர் உயர்த்தப்பட்டு உயிர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவனை தலைவனாக கொண்டு எல்லாமே அவருக்கு கீழாக கொண்டு வந்து அவர் ராஜாவாக இருக்கிறது. சபையின் நன்மைக்காக பிதா தன் மகனுக்கு இதை செய்தார்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட இயேசுவை தலைவனாக கொண்டு ராஜாவை கொண்டு இன்றைக்கு சபை இருக்கிறது. ஆகவே நீங்க உங்க இஸ்ரேல் பார்வையை கொஞ்சம் திருப்பி எங்க பார்க்கணும்? சர்ச்ச பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு வரப்போறது அதுக்காகத்தான். அந்த எண்ணம் நம்ம வேத எண்ணம் நமக்கு இருக்கணும். சோ இந்த பரிசுத்தாவியான இப்படி வந்து இறங்கி போனது விசுவாசிகளிலும் அவிசுவாசிகளிலும் கர்த்தருடைய காரியத்தை செய்ய வைப்பதற்காக பயன்படுத்தது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து போன ஒன்று. இப்ப பிலையாம பத்தி சொல்லிட்டோம், சவுல பத்தி சொல்லிட்டோம், கிதியோனை பத்தி சொல்லிட்டோம். இப்ப இந்த மனிதர்களை எப்படி பாக்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பழைய ஏற்பாட்டில். இப்ப தனி நபர்களில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகள், உலகத்துல பழைய ஏற்பாட்டில் அவருடைய கிரியைகள் என்ன, இஸ்ரவேலில் அவருடைய கிரியைகள் என்ன பார்த்து விட்டோம். இப்ப தனி நபர்கள் பரிசுத்தாவியானவருடைய கிரியை பழைய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் ஒருவருக்கு மறுபிறப்பை அளிப்பதையும் ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அற்புத கிரியைகளுக்கான வரங்களை கொடுப்பதையும் பிரித்து நம்ம பார்க்கணும் பழைய ஏற்பாட்டில். இவர் ரெண்டுமே ஒரே நபரில் இருந்து விடவில்லை என்பதை சவுலினுடைய உதாரணம் மட்டுமல்லாமல் பிலேயாம் போன்றவரின் உதாரணங்களையும் தெளிவுபடுத்துகின்றன. ஆக ஒரு மனுஷன்ல பரிசுத்தாவி வந்து இறங்கினார்னா அவர் மறுபிறப்பு அடைஞ்ச மனுஷன் ஒரு ஊகம் பண்றது படு தவறானது புரியுதா. அது பழைய ஏற்பாடே நமக்கு விவரமா காட்டும். அந்த விசுவாசிகள் இருந்தாங்க குறைந்த தொகையினராக, ஆனா அவிசுவாசிகளையும் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார். ஆவியானவர் வந்து வெளிப்புறமாக இருந்து அவர்களை பயன்படுத்தினாரே தவிர உட்புறமாக அவர்களுக்குள் மறுபிறப்பு நிகழவில்லை, அவர்கள் விசுவாசிகள் இல்லை. அடுத்தது பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் மிக குறைவாக இருந்திருக்கிறார். அவர்கள் அதுன்னா ரெம்னன்ட்னு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவோம், அதுக்கு மீதமானவர்கள் அர்த்தம். அவ்வளவு பெரிய தொகையான இஸ்ரவேல்கள் மத்தியில அவர்கள் ரொம்பவும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவு. கொஞ்சம் விரல் விட்டு எண்ணி விட்டுடலாம் நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் வாசி பார்த்தாலே அந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாரு. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் அந்த விதமாகத்தான் அவர்களை நம்ம பார்க்கணும். இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியில அவர்கள் இருந்த மீதமானவர். அவர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வளமையாக பார்க்கல. இட்ஸ் நாட் அ நார்மல் திங். விசுவாசிகள் நிரம்பி இருந்த ஒரு நாடு அல்ல. அவர் ஒரு விதிவிலக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். இட்ஸ் அன் எக்ஸப்ஷன் பழைய ஏற்பாட்டை பொறுத்த அளவில். அது கர்த்தரின் வழிகளை மீறி புறஜாதி தெய்வங்களை வழிபட்டவர்களை பெரும்பாலும் இஸ்ரவேலில் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் அவர்களை அடிக்கடி தண்டித்து இவர்களின் நாட்டையே சிறைவாசத்துக்கு உள்ளாக்கியதையும் வாசிக்கிறோம். இவர்கள் மத்தியில் விதிவிலக்காக மீதமானவர்களாக இருந்தவர்களை விசுவாசிகள் ஏசாயா எசீக்கியல் ஆகியோர் எதிர்காலத்தில் வரப்போகும் பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றுதலை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஒரு காலம் வரப்போகிறது, அப்பொழுது உன் கடினமான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நான் கொடுக்க போகிறேன். ஐ வில் போ மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்றெல்லாம் அங்க நம்ம சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதுல இருந்து அப்படி எசேக்கியல் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு, எரேமியா அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார், ஏசாயா சொல்லி இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப இந்த தீர்க்க தரிசிகளுக்கும் இந்த உண்மை ஒரு அளவுக்கு புரிந்திருந்தது, புரிந்திருக்காம இல்லை. புரிந்திருக்கிறது காரணம், அந்த தீர்க்க தரிசிகள் எல்லாமே விசுவாசிகள், தங்க மறுபிறப்பு அடைந்திருக்கிறவர்கள். அதனாலதான் அவர்களால ஆண்டவட்ட பெற்றுக்கொண்ட அந்த தீர்க்க தரிசனத்தையும் ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களால் சொல்ல முடிந்தது. ஆகவே அவர்கள் தங்களுக்குள் மறுபிறப்பை பரிசுத்தாவியில் அடைந்தவர்களாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மறுபிறப்பை அவர்கள் அடைந்திருந்தால் நிச்சயம் அந்த மறுபிறப்பு விளைவிக்கின்ற பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்த ஆவியினாலே வாழுகின்ற ஆசீர்வாதத்தையும், நீதிமானாக்குதல் போன்ற ஏனைய ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைந்திருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு பரிசுத்தமாக்குதலும் கிடைச்சிருக்குது. அவன் ஆண்டவர் முன்னுக்கு நீதிமானாக நிற்கிறான். ஆபிரகாமை போல அவன் மகவேற்பு கிடைச்சிருக்குது. அவன் அந்த ரட்சிப்பின் படிமுறைகள் நம்ம பார்க்கறது அவனுக்கும் இருக்குது. புரியுங்களா? அதனால தெரிஞ்சுக்கணும். ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் வரப்போகிற கிறிஸ்துவுக்குள்ளாக அதை அடைந்திருக்கிறார்கள். விசுவாசத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். மிக குறைவான விவரங்கள் இதை பற்றி, பழைய ஏற்பாடு மிக குறைவான விவரங்களை கொடுக்கிறது என்பதற்காக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இவற்றை அடையவில்லை என்று வாதம் செய்வது தவறானது. ஏன் சொல்லியிருக்கேன், புதிய ஏற்பாட்டு ஸ்பாட்லைட் பழைய ஏற்பாட்டில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கலன்னு ஒரு தப்பு செய்வோம். என்ன, பழைய ஏற்பாட்டு விசுவாசி புதிய ஏற்பாட்டு விசுவாசின்னு பிரித்து ரெண்டு விதமான விசுவாசிகள் ஒரு போலி போதனையை உருவாக்கி விட்டுருவோம். விசுவாசி ஒரே குவாலிட்டி, குவாலிட்டியை பொறுத்த அளவில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் காணப்படும் போதனைகளும் உதாரணங்களும் வல்லமையாகவே அக்காலத்து விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை பொறுத்த அளவில் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களைப் போலவே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆகவே சீமோன் சிம்சோனை எடுத்துக்கிட்டாலும், தாவீதை எடுத்துக்கிட்டாலும், சாமுவேலை எடுத்துக்கொண்டாலும், வேற பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற நம்ம அந்த மீதமாக இருந்த விசுவாசிகள் எல்லாம் நம்மை போலவே ஆண்டவரை, வரப்போகிற இயேசுவை மனம் திரும்பி விசுவாசித்திருந்தார்கள்னு நம்ம நம்பணும். அது ரொம்ப அவசியம். இல்லாட்டி இறைகள் எங்கேயோ போயிடும். அங்க இதெல்லாம் தெளிவா விவரமா ஒவ்வொரு பத்தியும் புதிய ஏற்பாட்டை சொல்லி இருப்பது போல எழுதாமல் இருப்பதற்காக நம்ம தவறான எண்ணத்தை கொண்டுடக்கூடாது. இப்ப நேரத்தில் இன்னொரு முக்கியமான காரியம், பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் மறுபிறப்பு அடையவில்லை அல்லது மறுபிறப்பை அடைந்திருந்து பரிசுத்தாவியின் உள்ளிருக்கும் அனுபவத்தை இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் அடையவில்லை என்றெல்லாம் விளக்குவது வேதம் விளக்கும் உண்மைக்கு புறம்பானது. இப்ப நேற்று முத நாளும் இதுக்காக இன்னும் சில புதிய புத்தகங்களை நான் வாசிக்க வேண்டியிருந்தது. ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு பெரிய இறையில் படித்தவங்க கூட இந்த பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியான விஷயத்தை பத்தி ரொம்ப தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறாங்க. ஜே ஐ பேக்கர், வெரி ஃபேமஸ் தியோலஜியன், ஜிம் பேக்கர்னு சொல்லுவாங்க, சில நல்ல அருமையான புத்தகங்களாவது இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்குள்ள அவர் பரிசுத்தாவி உள்ளுக்குள்ளேயே இருந்து இயங்கவில்லைன்னு எழுதிட்டார். அப்ப இன்னொரு மனுஷன் டான் கார்சன், அவங்க ஒரு இறையியலாளர் பிரபலமாயிருக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அந்த விஷயத்துல தப்பாவது இருக்கிறான். அதனாலதான் புத்தகங்களை பத்தி சொல்லுகிற நேரம் நான் சொன்னேன், சும்மா வாங்கி எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி போயிடக்கூடாது. இதுக்காக இன்னையில இருந்து ஓ எனக்கு இதுவரையும் தெரியாம போச்சு, பேக்கரன் டான் கார்சன் ஒரு லிபரலா, அது அடுத்த மக்குத்தனம், அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல காரியங்கள் எழுதி இருக்கிறாங்க, ஆனா அந்த முக்கியமான காரியத்துல கோட்டை விட்டுட்டாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதே நேரத்துல நான் புத்தகம் வாசிச்சேன், ஜெஃப்ரி தாமஸ் வேல்ஸ்ல இருந்த இருக்கிற போதகர், அவர் வந்து த ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி இருக்கிறார். ஜெஃப்ரி தாமஸ் அவர் எனக்கு தெரியும், இட்ஸ் அ வெரி குட் புக், ரொம்ப சின்னதுதான், எளிமையான ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய புத்தகம் இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஏற்கனவே பல புத்தகங்கள் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பாப்புலர் புக்னு சொல்லுங்களேன், ரொம்ப தியோலாஜிக்கல் இதாக எழுதாம உண்மைகளை எல்லாம் சரியா எழுதியிருக்கிறார். நான் அதை வாசிச்சு பார்த்தேன் எல்லா பகுதிகளையும், ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி ஜெஃப்ரி தாமஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன விசுவாசிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதும் உதவியா இருக்கிறது ஒரு மனுஷனுடைய நூலை பற்றி தீர்மானிக்கிறது. இப்ப கடைசி அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்கணும், அதாவது நல்லா கவனமா கேளுங்க, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரையும் பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பை அளித்து அவர்களுக்குள் நிரந்தரமாக வாசம் செய்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் எல்லோருமே பரலோகத்தை அடைந்தார். இல்லாம போயிருக்க முடியுமா? முடியாது. குவாலிட்டியை பொறுத்த அளவுல நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியனுக்கும் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்டியனுக்கும் விசுவாசத்தை பொறுத்த அளவிலும் சாங்டிபிகேஷனை பொறுத்த அளவிலும் வேறுபாடே இல்லை. இருந்த போதும் அந்த பழையேட்டு கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கும் பரிசுத்த ஆவியின் முழுமையை பெற்றிருக்கவில்லை, த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அதை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அதுவரை அடைந்திருந்தவற்றின் தரத்தில் குவாலிட்டியில் எந்த விதமான குறைவும் இருக்கவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளுக்கு மேலும் அதிகமாக தரப்போவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிகமாக கர்த்தர் ஆவியின் மூலம் தரவிருந்தது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். அந்த விதத்திலேயே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடையதும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடையதும் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் அனுபவத்தை, இன்டுவெலிங் அனுபவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை வந்து பல ஆசிரியர்கள் பலவிதமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்து விளங்கி இருக்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நல்லா உதவும், சில நேரம் ஆபத்தை உண்டாக்கிடும். இப்ப நம்ம கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த் வந்து சாப்டர் 21 இதை பத்தி சொல்லி இருக்குது. நான் இத ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இது வந்து கிறிஸ்தவ லிபர்ட்டி, கிறிஸ்தவ சுதந்திரத்தை பத்தி சொல்லுது. இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் த பர்டன்ஸ் இம்போஸ் பை த செரமோனியல் லா டு விச் த ஜூவிஷ் சர்ச் வாஸ் சப்ஜெக்டட், கிரேட்டர் போல்ட்னஸ் இன் அப்ரோச்சிங் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ், த லார்ஜர் மெஷர் ஆஃப் த ஃப்ரீ ஸ்பிரிட் ஆஃப் காட், த லார்ஜர் மெஷர் ஆஃப் த ஃப்ரீ ஸ்பிரிட் ஆஃப் காட், மேலான அளவுக்கு ஆவியின் அனுபவம் அதை கொடுக்க போறாங்க. இந்த மேலான அளவுக்கு இந்த ஆவியின் அனுபவத்தை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு. ஏன் அதுக்கு காரணம் இருக்குது? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மகிமைப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். எதுக்கு வரணும்? ஏற்கனவே செயல்பட்டிருக்கிறாரு, அவர் விசேஷமான ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார். அதை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். உலகளாகிய அளவுக்கு அந்த இஸ்ரவேல ஒரு தியோக்ரஸியா தேவராட்சியமா பார்த்து அதுக்குள்ள இருக்காம, அதுக்குள்ள இருந்த கொஞ்ச பேர்ல செயல்பட்டுகிட்டு இருக்காம, இனி உலகளாவிய அளவுக்கு சுவிசேஷம் எல்லா தேசங்களுக்கும் போய் சேரும்படியாக, அது ஒரு அதுக்கு முந்தி நடக்கல, அதோடு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவன் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அவனுக்கு வல்லமையை கொடுப்பதற்காக அப்போஸ்தலர் 1:8 அதுவும் இல்லாமல் இதுவரையும் இல்லாத முறையிலே திருச்சபையை ஒரு அமைப்பாக விசுவாசிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சபையாக கட்டுவது ஒரு ஐக்கியமாக கட்டுவது. அதெல்லாம் பழைய ஏற்பாடுல இல்ல. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி மகாற்புதமான காரியங்களை எல்லாம் செய்வதற்காக ஒரு வேர்ல்டு வைடு மினிஸ்ட்ரியை ஆரம்பிப்பதற்காக அவர் வரவேண்டி இருந்தது. அப்படி வருகிற பொழுது ஆவியினுடைய மேலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எப்படி? உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டுல இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் அதையெல்லாம் அவர்கள் முன்னுரைத்த பொழுதும் இதெல்லாம் எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு ஊகந்தா இருந்ததே தவிர ஒரு பூரணமான தெளிவு அவர்களுக்கு இருக்கல. தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் நடந்த உன்னை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்படி யூதர்களும் புரஜாதியினர் இல்லாம ஒரு சபை கட்டப்பட போது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளங்கிறத அவர் நிச்சயமா நம்பினார்கள், ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஆனால் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அதனால தீர்க்க தரிசிகளும் கூட இதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், தெரிந்து கொள்வதற்குன்னு ரொம்ப தங்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து படிக்கிறாங்கன்னு பேதர் சொல்லலையா? சொல்லி இருக்கிறார். ஏஞ்சல்ஸ் கூட பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப ஈஸியா புதிய ஏற்பாட்டுல எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கா இல்லையா? எழுதி வச்சு அத்தனையும். இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லைங்கிற அளவுக்கு நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதம் அந்த புதிய ஏற்பாடு அவங்க கையில அன்னைக்கு இல்லையே. அப்ப அதுதான் இங்க சொல்றாரு, இந்த ஃபுல்னஸ் அந்த ஸ்பிரிட் வந்தா பிறகு இனிமே நமக்கு ஒண்ணுமே கூட தேவையில்லை. எது எது தேவையோ அதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிறார், நம்ம புதிய ஏற்பாட்டுல அனுபவிக்கிறோம். அப்ப இதை நம்ம ஒப்பிட்டு பாக்குற பொழுது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் நம்ம சந்தேகப்படக்கூடாது. அவருடைய பரிசுத்த வாழ்க்கையின் தரத்தையும் நம்ம சாங்டிபிகேஷனையும் சந்தேகப்படக்கூடாது. இது புதுசாக புதிதாக ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் வந்து அவர் செய்ய போகின்ற புதிய வேலைகள் அங்கைக்கு அங்க நடக்கல. ஆனா அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம காலத்துல அதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. சோ நாம இன்னைக்கு இந்த சொல்ல போது த லார்ஜ் மெஷர் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகின்ற மேலான ஆவியின் அனுபவங்களை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அந்த கிறிஸ்தவ யுகத்துக்கு முன்பு இருந்த விசுவாசிகளுக்கு அது இல்லைன்னதுனால அவங்க தரம் குறைந்தவர்னு பார்க்க கூடாது. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்துச்சு, நமக்கு முழு வேதமும் இருக்குது. அப்படியெல்லாம் குறைவா இருந்திருந்தா ஒருத்தரும் அவங்க பல்லவம் போயிருக்க முடியாது, எவ்ரேயர் லிஸ்ட்லயே வந்திருக்க முடியாது. We are a blessed people ஒரு விதத்துல. அதனால தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஆனா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம அனுபவிக்க கூடியதாக இருக்குது. ஏன் வேதத்துல எவ்வளவு சத்தியங்கள் நமக்கு எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. குறைவில்லாமல் இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்லைங்கிற அளவுக்கு ஒன்னும் சேர்க்க முடியாது. இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னும் புதுசா பெருசா ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் செய்யப்பட போவதை எல்லாம் இங்க சொல்லி இருக்கிறது. இங்க சொல்லி இருக்கிற காலங்கள் தான் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகின்ற காரியங்கள். ஆனா அதையெல்லாம் அனுபவிக்கின்றவர்களாக நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இப்ப இதுதான் பழைய ஏற்பாட்டுல விசுவாசிகள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை பற்றிய போதனை. இந்த அளவுக்கு டீட்டெயிலா இது நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. இத சவுல மட்டும் எடுத்து பார்த்திருந்தா இது புரிஞ்சிருக்கவே புரியாது. பிள்ளையாம மட்டும் எடுத்து பார்த்திருந்தா புரியாது. ஏன்னா எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கைக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த வகையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஒரு தியோக்ரட்டிக் நாடாக இருந்த இஸ்ரவேல பார்க்கிற பொழுதுதான் அது நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும் அடிப்படையில். இப்ப சில புத்தகங்கள் சொல்லி அவர்களெல்லாம் தப்பா விளக்கம் கொடுத்திருக்கிறது காரணம், எங்க டிஸ்பென்சேஷனலிசம் ஒரு போதனையை பார்க்கறீங்களோ அது வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையே தப்பா தான் விளக்கும். அங்க ஏதோ விசுவாசிகளே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து விசுவாசிகளே இல்லைன்னு சொல்லும். அது கொஞ்சம் மைல்டா போனாலும் கூட அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல இந்த பரிசுத்தாதியானவரின் கிரியையை பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்கள் நூல்களை நம்ம வாசிக்கக்கூடாது. எப்பவும் இந்த சீர்திருத்த கருத்துக்களை நம்புகிறவர்கள் கவனமா இந்த வேத இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னது போல வேதம் ஒன்றே, அதனுடைய இறைகளும் ஒன்றே. நமக்கு இருக்கிறது ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே பரிசுத்த ஆவியானவர். அப்படி செயல்கள் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து வளர்க்கப்பட்டிருப்பதால் நமக்கு பழைய ஏற்பாட்டில் அதுக்கு தெளிவு இல்லை. புதுவ ஏற்பாட்டு நமக்கு உதவி செய்கிறது அது சரியா புரிந்து கொள்வதற்காக. அவை பழைய ஏற்பாட்டு எந்த இறையில் போதனையும் தீர்மானிக்கிறது புதிய ஏற்பாட்டு லைட்டை வச்சுதான் தீர்மானிக்க. ஆகவே அங்கு இல்லையே இப்படி சொல்லியே கொஞ்சமா தான் சொல்லி இருக்கிறதேன்னு சொல்லி நாமளே ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. சோ தட் மச் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். புரியுதுங்களா? ஆல்ரைட், இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கலாம், அதுக்கு பிறகு பேசலாம். ஜெபம், அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, மறுபடியுமாக இன்றைய நீர் எங்களுக்கு உதவி செய்து பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பார்க்க வைத்து புதிய ஏற்பாட்டிலே பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது உலகளாவிய அளவிலே அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். உம்முடைய வசனம் தெளிவானது என்ற நம்பிக்கையோடே அதை நாம் எப்பொழுதும் பார்க்கிறோம். தெளிவு இல்லாமல் இருந்தால் அது எங்களில் தான் இருக்க முடியும், நம்முடைய வசனத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும், எங்களோடு பேசும், உம்முடைய வசனத்தினாலே போஷியும், நாம் உம்முடைய ஞானத்திலும் அறிவிலும் வளரவும் பரிசுத்த காரியங்களில் முன்னோக்கி போகவும் நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.